நமஸ்காரம். எந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும், சமூக வலைத்தளங்களில் பார்த்தாலும், ஒரு பக்கம் ஒரு சிலர், எல்லாமே தப்பு தப்பாகவே நடக்கிறது. நாட்டு நடப்போ, சமுதாய நடப்போ, வங்கிகளின் நடப்போ, கோவில்களில் நடப்போ, மடங்கள், ஆசிரமங்கள், சபைகள், பள்ளிகள், கல்லூரிகள், எங்கும் எதுவும் ஒழுங்கா நடக்கல. எல்லாம் குழப்பம்தான் மிஞ்சுகிறது, கரப்ஷன். எங்க எடுத்தாலும் மரபுகள் மீறப்படுகின்றன, நேர்மை இல்லை அப்படின்னே ஒரு பக்கம் எழுதுகிறார்கள். யாரோ ஒரு சிலர் மட்டும் எல்லாமே சரியாக உள்ளது, நாங்க பண்ணதெல்லாம் சரிதான் என்றும் எழுதுகிறார்கள். இப்ப பாக்கிற நமக்கு எது சரி? எல்லாமே தப்புங்கிறது தான் சரியா? ஒருவேளை எல்லாம் தப்பா தான் இருக்கோ? இல்ல எல்லாமே சரின்னு சொல்றது சரியா? எல்லாம் ஓஹோ நடக்கிறதா? நாட்டிலையும் கோவில்லையும் பள்ளிக்கூடத்திலையும் வேலை பார்க்கிற இடத்துலையும் புரியலையே அப்படின்னு நாம தகச்சுப்படுவோம். இப்ப இந்த சமயத்தில் எப்படி இருக்கிறத படிக்கணும், அதை எப்படி சீர்தூக்கி பார்த்து இது ஒழுங்காத்தான் இருக்கு, இதுலதான் ஏதோ தப்பா இருக்கு போல் இருக்கு அப்படின்னு அந்த எழுத்துக்கள்ல இருந்து நாம எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் என்பதற்கு ஒரு நாலஞ்சு குறிப்புகள் மட்டும் சொல்றேன். அது என் தகப்பனார் காலத்திலையும் பின்பற்றினது, அவர் சொல்லிக் கொடுத்தார், அதை மேற்கொண்டு இப்போ பகிர்ந்துகிறேன். எப்பவுமே கொஞ்ச காலத்துக்கு ஒண்ணு தப்பாவே நடந்துட்டு இருந்திருக்குன்னு வச்சுக்கோ, அதை இப்ப ஏதான ஒரு விதத்துல மாத்துவோம், அதனுடைய அவேர்னஸ் வந்திருக்கு, அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே எடுத்தெடுப்புல எதுவும் எல்லாம் சரியாகாது. பகவான் பார்க்கடலை கடைந்தார், அமிர்தமதனம் பண்ணினார். முதல்ல அமுதம் வரவில்லை, முத முதல்ல வந்தது விஷம், ஹாலஹால விஷம். அதை பரமசிவனார் பருகினார்னு கேள்விப்படுறோம், அதனாலதான் அவருக்கு நீலகண்டன் பேர் வந்தது. அப்ப எல்லாரும் பாக்குறவாளுக்கு இது என்ன, அமுதம் எடுத்து கொடுப்பார்னா விஷம் வருகிறதே, விஷத்தை கொடுக்கிறார் விஷத்தை கொடுக்கிறார்னு குற்றம் சொல்லத்தான் தோணும். ஆனா அந்த விஷம் வெளியில வந்த பிற்பாடுதான் அமுதம் கிடைக்கும். இதுல யார் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவார்கள், யார் ரொம்ப சத்தம் போடுவாள்னால், அவர்களுக்கு அமுதம் கிடைத்துவிட போகிறதே அப்படின்னு யாராருக்கு தோணுமோ அவர்கள் தான் அதிகமா சத்தம் போடுவார்கள். அதோ எல்லாம் விஷம் பாருங்கோ, எல்லாம் விஷம் பாருங்கோ என்று மேன்மேலும் சத்தமிடுவார்கள். நாமும் அவர்களோட சேர்ந்து ஆமா விஷம்தான் அப்படின்னு நம்ம குரலை ஒசத்துற வரைக்கும் அவர்கள் விடமாட்டார்கள். ஏனால் அவர்கள் அஃபெக்டட் பார்ட்டிஸ். ஓஹோ அமுதம் கிடைச்சிட போறதே அப்படிங்கிற கவலை, நாம இத்தனை நாளும் மெயின்டைன் பண்ணதெல்லாம் தப்பாயிட போறதே அப்படிங்கிற பயம், இது ஒரு பக்கம். அதுக்குன்னு எல்லாமே சரியா இருக்குங்கிறது இல்ல, சில தவறுகளும் இருக்கும். அந்த தவறுகளெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு பார்க்க கூடாது. சரிப்படுத்துறேன்னு சொல்லும் போது கூட இன்னும் தவறுகள் இருக்கும், அதை சரிப்படுத்த வேண்டும். அப்ப உண்மை எதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பக்கம் எழுதுறதுல நிறைய உண்மை இருக்கு, எல்லாமே தப்புன்னு சொல்றதுல உண்மையா? அநேகமா அப்படி இருக்காது. எல்லாமே சரின்னு சொல்றதுல உண்மையா? அந்த மாதிரி ஒரு நிலையை யாரும் அடைஞ்சுடவே முடியாது. சரி, இப்ப இது சரியில்லை அது சரியில்லைன்னு மாத்தி மாத்தி எழுதி கொண்டே இருக்கிறார்களே, அதெல்லாம் உண்மைன்னு நம்புறதா? வெளி மனுஷா, சாதாரண மனுஷா நாங்க, எங்களுக்கு அது தெரியலையே உண்மைன்னு எடுத்துக்கிறதானால், இப்ப என்னென்ன மாதிரி அந்த எழுத்துகள் இருக்கான்னு கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. அப்படி இருந்தா ஒத்துக்கலாம். என்னென்ன தவறுகள் இருக்கோ அதை கண்டிப்பா எழுதணும். என்னென்ன மாதிரி தப்பா நடக்கிறது என் ஆதாரத்தோட விளக்கணும். கூடவே அதே இடத்துல என்னென்ன சரியா செய்யப்படுகிறதோ அதையும் லிஸ்ட் பண்றாளான்னு பாருங்க. என்னென்னது சரியாவும் நடந்திருக்கும், ஒரு நாலஞ்சு விஷயமான இருக்காதா, 40 விஷயம் தப்பு இருக்கட்டும், ஒரு 4 விஷயம் சரியா இருக்கும். ஆனா அந்த 4 எழுதாமலே போறார்கள், மொத்தமே குற்றம் சொல்றார்கள். அப்ப அவர்களுடைய எண்ணம் சரியில்லைன்னு அர்த்தம். நேர்மையா எழுதல, நடுநிலையோட எழுதவில்லை. இதை நம்ம ஆச்சாரியர்களே எப்படி பண்ணிருக்கா பாருங்க. தார்க்கிகன் நியாயவாதி அப்படின்னா நியாயசாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்றவர். அதே போல மீமாம்சகன், இவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனே கிடையாது, தெய்வத்தை ஒத்துண்டு எழுதினவர்களே இல்லை. ஆனால் ஆதிசங்கரோ ராமானுஜரோ மத்வாச்சாரியரோ யாரும் நியாயசாஸ்திரத்தையும் மீமாம்சா சாஸ்திரத்தையும் நிறைய மேற்கோளாக காட்டி தங்கள் தங்கள் வேதாந்த உரைகளை எழுதுகிறார்கள். ஏனால் அதுல சரியா இருக்கிறதும் மீமாம்சையிலையும் நியாயத்திலையும் நிறைய இருக்கு. ஒரு சில விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்புடையதில்லை, ஏற்காததை ஏற்கலேன்னு சொல்லிட்டு போறா. எது சரியா இருந்ததோ அதை தாங்களே உபயோகப்படுத்திருந்தா பாருங்க, அதுதான் நம்ம ஆச்சாரியர்களுடைய பாங்கு. அதே மாதிரி இன்னைக்கு எழுதும் போதும் சரியா இருக்கிறது இருக்குமே. இன்னும் ஒரு நாடுன்னு இருந்தா 4 விஷயம் சரியா இருக்காதா, ஒரு பேங்க்னு இருந்தா ஏதானு 4 டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணிருக்க மாட்டாளா, அதை போல ஒரு கோவில்னு இருந்தா நடந்திருக்காதா, இருக்கும். அதை பத்தி எழுதாமலே போயிட்டு இருக்கார்கள்னால் அப்ப இன்டென்ஷன் சரியில்லை. இது முதல் குறிப்பு. அடுத்தது பாருங்க, உன்னை எழுதும் போது இப்பெல்லாம் எப்படி கேள்வி பதில் வருது, 500 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதவும், 200 வரிகளுக்கு மிகாமல் எழுதவரும் அப்படின்னு தானே கொடுக்கறா. எதுக்காகது, எழுத வந்த விஷயத்தோட தொடர்பில்லாததை பத்தி வளவளான்னு எழுதக்கூடாது. அதனாலதான் 500 வார்த்தையில எழுதுங்கோ, 1000 வார்த்தையில எழுதுங்கோ. அதே மாதிரி இத போல இப்போ நியூஸ் பேப்பர்ல வந்தாலும் சரி, இல்ல ஞானம் சமூக வலைத்தளத்தில் வந்தாலும் டு த பாயிண்ட் எழுதியிருக்கார்களா, எதை எடுத்துட்டோமோ அதை பத்தி எழுதுறார்களா, இல்ல வேற எதோ அன்கனெக்டட் மேட்டர்ஸ் அதெல்லாத்தையும் சேர்த்து எழுதுறார்களா பாருங்க. இப்ப ஈடு 36,000 படி, 6,000 படி, 9,000 படி எல்லாம் திருவாய்மொழிக்கு உரை நூல்கள் இருக்கு. படி படினா 32 எழுத்து, 6,000 படினா 6,032 எழுத்து. 1,000 வருஷத்துக்கு முன்னாடி 32 எழுத்தா கணக்கா வச்சுக்க முடியும், வச்சிருந்து எழுதியிருக்கா பாருங்க. ஏன்னா டு த பாயிண்ட் இருக்கணும், வளவளான்னு எத்தையோ எழுதிட்டு இருக்க கூடாது. அப்படி எழுதிருந்தாலே கொஞ்சம் விட்டுடுங்க, அதை படிச்ச ஒன்னும் லாபம் இல்லை. மூணாவது, எழுத வந்த விஷயத்தை விட்டு யாரேனும் தனி மனிதனை பத்தி அவர் வாழ்க்கையை பத்தி ஏதானு ஏசுகிறார்களா பேசுகிறார்களா அப்படின்னு பேசுறவர்கள் தன்னை பத்தி ஏதானு எழுதி கொள்ளுகிறார்களா, இல்ல பிரத்தியார பத்தியே எழுதுறார்களா. எடுத்தெடுப்புல இந்த கட்சி பண்றதெல்லாம் தப்பு, இந்த சபை பண்றதெல்லாம் தப்பு, இந்த மனுஷன் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு ஏதோ தனி மனிதனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார்களா, இல்ல எடுத்துண்ட பொது விஷயத்தை பத்தி பேசுறார்களா. ஏன்னா இன்னொரு தனி மனுஷனை பத்தி இது தப்பு தப்புங்கிறதுக்கும் எடுத்துண்ட பொது விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. அதனால அதையும் மூணாவது குறிப்பா பார்த்துக்கோ. நம்ம ஆச்சாரியர்களே கூட எக்காரணம் கொண்டும் தனி மனுஷனை பத்தி எழுதவே மாட்டார்கள், அவர்கள் வாழ்க்கையை பத்தி எழுதவே மாட்டா. நீ என்ன வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்ல வந்தியோ, தப்புனா தப்பு சரினா சரி. இன்னொன்னு நாலாவது குறிப்பு, என்ன ஒரு கட்டுரை வருதுன்னு வச்சுங்க, அதை படிக்கும்போது அந்த கட்டுரையின் நோக்கம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடக்கிறதை திருத்தி வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கணும், இந்த நோக்கத்தோட எழுதப்பட்ட கட்டுரை வேற மாதிரி இருக்கும். குற்றம் கண்டுபிடித்து தண்டிக்கணும், அந்த நோக்கத்தோட எழுதினது இன்னொன்னு இருக்கும். ஒரு அம்மா பிள்ளை அடிக்கிறா, அடிக்கிற வலிக்கிறதுக்கு இல்ல திருந்துறதுக்கு. ஆனா எழுத்து வீட்டுக்காரர் நம்ம பிள்ளை அடிச்சார்னா வலிக்கிறதுக்கு தான் அடிப்பார். அப்ப இந்த எழுதப்பட்டதே இல்ல செய்தித்தாள்ல வர்றதே என்ன இன்டென்ஷனோட, இதை திருந்தணும் நாடு முன்னேறணும் அப்படின்னு எழுதியிருக்கார்களா, இல்ல இதை கண்டுபிடிச்சு குற்றவாளிய அந்த குற்றம் சொல்லி தண்டிக்கணும் அப்படிங்கறது எழுதப்பட்டிருக்கா. அது போலீஸ் இருக்கவே இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. அது இப்ப நாம எழுதுன்னு எழுதி ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே, அப்ப அந்த நோக்கத்தில் இருக்கான்னு பாருங்க. கடைசியா இத போல ஆரோத்தர் கட்டுரை எழுதுவார், நடுப்பக்க கட்டுரையா இருக்கும் இல்ல தலையங்க கட்டுரையா கூட இருக்கும், சமூக வலைத்தளத்தில் இருக்கும். எழுதுறவர் நம்ம நாட்டுக்கோ சமுதாயத்துக்கோ முன்னேற்றத்துக்கு ஏதானு பண்ணிருக்காரா, அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஏதானு இருக்கா, அவர் சக்சஸ்ஃபுல்லா எதையான பண்ணிருக்காரா இல்ல, இத போல குத்தஞ்சொல்லி எழுதுறதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரே காரியமா, அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்ப தாங்கள் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தால்தான் அது பண்றதுல இருக்கிற கஷ்டம் தெரியும். நாம ஏதான ஒண்ணு பண்ணி பார்க்கணும், அப்பதான் அது பண்றதுல இருக்கிற கஷ்டம், நஷ்டம், லாபம், லாபம் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணாமல் இன்னொருத்தர் பண்றதை மட்டுமே எழுதி கொண்டிருந்தால் அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. இப்ப வைத்தியர் இருக்கார், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கும் உடம்புக்கு வந்திருக்கும், அதனாலதான் அவருக்கு உடம்புக்கு வருதுன்னா என்னன்னு தெரியுது. என்ன, எனக்கு வர்ற எல்லா உடம்பும் அவருக்கு வந்திருக்காது, ஆனா ஏதோ நாலு உடம்பு வந்திருக்கும் இல்லையா, அதனாலதானே அவருக்கும் வலின்னா தெரியுது, மருந்து கொடுக்கிறார். அதனால அதையும் பாருங்க, தாங்களும் ஏதானு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும், ஏதானு தொண்டாச்சி இருக்கணும், தாங்கள் அதை போல இருக்கார்களா, அப்பன்னா கண்டிப்பா நம்ம எழுதுறத எடுத்துன்னு தான் ஆகணும். அதனாலே இந்த நாட்டை பத்தி என்னென்னமோ எழுதுறார்களே, எல்லாமே தப்புங்கிறார்களே, மொத்தமே நாடு என்னமோ துண்டாடப்படுறதுங்கிறோமே, எங்க பார்த்தாலும் போராட்டமா இருக்கு, எதுவும் சரியில்லைங்கிறார்களே, அப்படித்தான் சரியில்லையா, அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு நாலஞ்சு முயற்சிகளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பலிக்கும் நினைக்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.